SBS Audio is supported by advertising.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். பல்லாயிரக்கணக்கான தமிழ் எழுத்தாளர்கள் இருந்தாலும் சுஜாதா அவர்கள் தனித்துவமானவர். இலக்கியம், நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியம், துப்பறியும் கதை, அறிவியல் கதை, சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம், திரைப்படம், கணிப்பொறியியல், இசை என்று பல பாணிகளிலும் வகைகளிலும் எழுதி குவித்தவர் சுஜாதா. அறிவியலை எளிமைப்படுத்தி ஊடகம் மூலமாக மக்களிடம் கொண்டு சென்றதற்காக இந்தியாவின் தேசிய அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் விருது வழங்கி அவரை கௌரவித்தது. இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு பொறியை உருவாக்கிய மிக முக்கிய பொறியாளர் சுஜாதா. பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான சுஜாதாவின் 90th பிறந்த தினம் சனிக்கிழமை மே மாதம் 3rd கொண்டாடப்படுகிறது. சுஜாதா அவர்கள் 2008 அவர் மறையும் முன்பு 2005 SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்முகத்தின் மறுபதிவு இது.
கணையாழி, உயிர்மை போன்ற இலக்கிய பத்திரிகைகளிலும், அதாவது சிறு பத்திரிகைகளிலும், அதே வேளையில் குமுதம், ஆனந்த விகடன் போன்ற ஜனரஞ்சக பத்திரிகைகளிலும் ஒரே நேரத்தில் எழுதுவது பலருக்கு கை வருவதில்லை. உங்களால் மட்டும் இது எப்படி சாத்தியப்படுகிறது?
இதற்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரியான பாகுபாடுகள் எல்லாம் நான் பார்ப்பதில்லை. எல்லா பத்திரிகைகளையும் ஒரே மாதிரி தான் எழுத விரும்புகிறேன். ஒரே தரத்தில் தான் எழுத விரும்புகிறேன். அது சில சமயம் கணையாளியாக இருக்கிறது, சில சமயம் பொதுஜன பத்திரிகையாக இருக்கிறது.
சரி, நீங்கள் எத்தனையோ உபயோகமான எழுத்துக்களை படைத்துள்ளீர்கள். லட்சக்கணக்கான வாசகர்கள் உங்களை ஆதர்ச எழுத்தாளராக கருதுகின்ற போதிலும், உங்களை போன்ற எழுத்தாளர்களை, அதாவது ஜனரஞ்சக பத்திரிகைகளில் எழுதுகின்றவர்களை ஒரு இலக்கிய எழுத்தாளராக சிலர் ஏற்க மறுக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அத்தகைய எழுத்துக்களுக்கு இலக்கிய அந்தஸ்து கூட அவர்கள் தர மறுக்கின்றார்கள். இது பற்றி என்ன சொல்வீர்கள்?
அதற்கு அவர்களுடைய குறுகிய பார்வையே காரணம் என்று நான் நம்புகிறேன். மிகச்சிறந்த ஆங்கில எழுத்தாளர்கள், ஆங்கில இலக்கிய எழுத்தாளர்கள் பலரும் ஜனரஞ்சக பத்திரிகையில் எழுதியுள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. உதாரணமாக சார்ல்ஸ் டிக்கன்ஸ் தன்னுடைய நாவல்கள் எல்லாம் ஒரு வார பத்திரிகையில் வார வாரம் தொடர்கதையாகத்தான் எழுதினார். அதே போல் அலெக்சாண்டர் டியூமா போன்றவர்கள். அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அது ஜனரஞ்சக எழுத்து இலக்கியம் இல்லை என்பது ஒரு சிலரின் கருத்தாகத்தான் இருக்கிறது. மற்றபடி லட்சக்கணக்கான தமிழர்களின் கருத்து என்று நான் கொள்ளவில்லை.
சரி, பொதுவாகவே தமிழில் விருதுகள் அறிவிக்கப்படும் போது, குறிப்பாக சாகித்ய அகாடமி போன்ற விருதுகள் அறிவிக்கப்படும் போது, இலக்கியம் என்பது பிரச்சனைக்குரிய அல்லது விவாதத்துக்குரிய பொருளாகிறது. இலக்கியம் என்று சொல்லப்படுவதற்கு என்ன கிரைடீரியா, என்ன வரைமுறை தான் உண்டு?
இலக்கியம் என்பது அன்றாட தற்காலிகங்களை கடந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பின், சில 10, 15, 25, 50 பின் நிற்கக்கூடிய எழுத்துதான் இலக்கியம் என்று.
சரி, நீங்கள் குமுதத்தில் எழுத துவங்கிய கருப்பு சிவப்பு வெளுப்பு கதைக்கு எதிர்ப்பு எழுந்து அந்த தொடர் கைவிடப்பட்டது. சமீபத்தில் சண்டியர் என்று சினிமா தலைப்பு கைவிடப்பட்டது. இப்படி படைப்புகளுக்கு எழும் எதிர்ப்பு நல்லதொரு போக்கு நினைக்கிறீர்களா? அதாவது எழுத்து சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை இது பாதிப்பதாகப்படுகிறதா?
அது எவ்விதமான போக்கு என்று சொல்வதை விட அது இன்றைய தமிழ் சமூகத்தின் ஒரு அடையாளமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய சமூகத்தில் அதனுடைய சகிப்புத்தன்மை கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய கருத்தில் ஏழ்மைதான் என்று சொல்வேன். ஏழ்மையும் மறுக்கப்பட்ட வாய்ப்புகளும் தான் காரணம். அதற்கு அந்த ஆதார காரணத்தை தான் நாம் தேட வேண்டுமே ஒழிய, இவர்கள் ஏன் மறுக்கிறார்கள், இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள், இது இது ஏன் சமுதாயம் இப்படி சாதியின் அடிப்படையில் இயங்குகிறது என்று என்பதை ஆராய்வது எழுத்தான நிலை. அதை ஒரு விதத்தில் அதை எழுதுவது மட்டும் எழுத்தாளர்களுடைய கடமையாகும் என்று நான் நம்புகிறேன்.
வெளிநாடுகளில் வேலை செய்ய அல்லது வெளிநாடுகளிலேயே தங்கிவிட இந்தியாவிலிருந்து இளைஞர்கள் செல்வதை நீங்கள் விரும்புவதில்லை என்று நான் வாசித்துள்ளேன். இந்தியாவில் உரிய வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படாத காரணத்தினால்தான் நாங்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வர நேர்கிறது என்று இங்குள்ள தமிழர்கள் சொல்வதுண்டு. இந்தியாவில் வாய்ப்பு மறுக்கப்படுவது அதுதானே காரணமாக வெளிநாடுகளுக்கு வருகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா?
இந்தியாவில் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று என்பதை நான் நம்பவில்லை. திறமை குறைவால் தான் அல்லது அரைகுறையான திறமையால் தான் மற்ற நாடுகளை அவர்கள் தேடிப்போகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமின்றி உங்களை போன்றவர்களை ஒரு சற்று வகைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தாய்நாட்டின் மேல் ஆர்வம் இருக்கிறது. நான் அவர்களை குறை சொல்லவில்லை, உங்களை போன்றவர்களை நான் குறை சொல்லவில்லை. தாய்நாட்டை விட்டு சென்று தாய்நாட்டை விமர்சிக்கும், தாய்நாட்டை வெறுக்கும் வெளிநாட்டை சம்பாதிப்பதற்காக மட்டும் செல்லும் வெளிநாட்டு தமிழர்களைத்தான் நான் அவ்வாறு குறை சொல்கிறேன். ஈழத்தை சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் தாய்நாட்டு பற்றை அவர்கள் விடுவதில்லை. எங்கு சென்றாலும் அவர்கள் விடுவதில்லை. அதைத்தான் நம்முடைய மெயின்லேண்ட் நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் வெளிநாட்டு செல்லட்டும், தமிழ்நாட்டை மறக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன்.
ஆனால் இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் விகிதாசார முறை அல்லது இடஒதுக்கீடு இவைகள் காரணமாக அமைவதில்லையா இளைஞர்கள் வெளிநாடு செல்ல?
அது ஒரு காரணம் தான். இருந்தும் இந்தியா என்று சொல்லும் போது இந்தியா வந்து ஒரு முழுமையான நாடு. இந்தியா ஒரு ஐரோப்பா பல சிறு சிறு நாடுகளின் கூட்டு என்றுதான், ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்டேட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த விதத்தில் இந்தியாவில் பல வாய்ப்புகள், தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. வழிய சில மத்திய அரசு சார்ந்த பல நிறுவனங்களில் இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டில் இவ்வளவு வித்தியாசம், இவ்வளவு வேறுபாடுகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த விதத்தில் இந்தியாவில் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்வது இந்தியாவில் வாய்ப்புகள் என்று சொல்வதில் எனக்கு சரிப்பட்டு வரவில்லை, சரியாக தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் ஒரு சில பகுதியினருக்கு, சில இனத்தினருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள், மற்ற நாடுகளுக்கு செல்கிறார்கள்.
சரி, இந்தியாவில் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரத்தை கண்டுபிடித்தவர்களில் நீங்கள் முக்கியமான ஒருவர். ஆனால் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரம் மூலமும் கள்ள ஓட்டு போடப்படுகிறது என்று சில அரசியல்வாதிகள் சொல்வது பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? சமீபத்தில் கூட நீங்கள் எழுதியுள்ளீர்கள், இது பற்றி சொல்லுங்களேன்.
கள்ள ஓட்டு என்பது அது இயந்திரங்களுக்கு அப்பாற்பட்டது. கள்ள ஓட்டு என்பதற்கு அது அதிகாரிகளின் அல்லது அரசியல்வாதிகளின் சம்மதத்துடன் நடைபெறுகிறது. அதை எந்த இயந்திரமும் தடுக்க முடியாது.
சரி, தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழ் மொழி வளர்ச்சி பெறும் என்று நினைக்கின்றீர்களா?
தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லாருக்கும் அதில் மகிழ்ச்சியே. இருந்தும் பலருக்கு செம்மொழி என்றால் என்ன என்பதை பற்றியே ஒரு பிரமிப்பு இருக்கிறது. அது என்ன என்று தமிழுக்கு ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் சொல்கிறார்கள். செம்மொழி என்றால் என்ன என்பதை, செம்மொழி என்பதற்கு முக்கியமான அடையாளம் அது லாட்டின் அல்லது கிரீக் போல அதனுடைய பழமையும் இலக்கிய தொடர்ச்சியும் வேண்டும். அது இதையெல்லாம் நாம் எடுத்து காட்ட வேண்டும். அது மட்டுமின்றி தமிழ் மொழி செம்மொழி ஆவதால் பல தமிழ் ஆராய்ச்சிகள், தேவைப்பட்ட தமிழ் ஆராய்ச்சிகள் பல உலகெங்கும் நிகழும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் மொழி செம்மொழி ஆக்கப்பட்டதில் தமிழுக்கு நல்லதே தான் நிகழும்.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு கேள்வி. கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு தமிழ் இணைய பக்கத்தை வாசிக்க பல போன்ற எழுத்துருக்களை டவுன்லோட் செய்ய வேண்டிய நிலைமை தற்போது உள்ளது. தமிழுக்கு பொதுவான தமிழ் எழுத்துரு அல்லது கம்ப்யூட்டரில் ஆங்கிலம் போல வாசிக்கக்கூடிய முறை எப்போது சாத்தியப்படும்? ஒரு பொது எழுத்துரு உருவாகும் சாத்தியம் உள்ளதா?
அந்த சாத்தியம் மெல்ல மெல்ல இன்று வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்வேன். முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் யூனிகோட் எழுத்துருவை அவர்கள் ஆதரித்தவர்கள் பலர் என்று பல தமிழ் பிளாக்ஸ் என்று சொல்லுவார்களே பலர் வந்து யூனிகோடில் என்று தெரிகிறார்கள். அதே போல் விஜய் பலகை உள்ளீட்டு முறை ரோமரேஸ் என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்தில் உள்ளீட்டு தமிழில் ஆங்கில எழுத்துக்களில் உள்ளீட்டு தமிழில் பெறுவது அதுவும் ஏறக்குறைய ஒரு தகுதரமாகவே ஒரு ஸ்டாண்டர்டாகி கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இயல்பாக இரண்டு அல்லது மூன்று முறைகள் மட்டும் நிற்கும், மற்றவை காலப்போக்கில் அழிந்துவிடும்.
திரைப்படத்துறையில் கதை வசனம் தயாரிப்பு என்று பல துறைகளில் நுழைந்த நீங்கள் ஏன் திரைப்படம் ஒன்றை இயக்க முயற்சிக்கவில்லை?
அது திரைப்பட இயக்கம் என்பது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். திரைப்படத்துக்கு என்னுடைய நண்பர்கள் பலருக்கு உதவுவதற்காக சில திரைப்படங்களுக்கு மணிரத்னம் சங்கர் போன்ற என்னுடைய நண்பர்களுக்கு அவர்கள் உதவுவதற்காக திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினேன். திரைப்பட இயக்கம் என்பது பிரம்மாண்டமானது. அதன் பலவிதமான பரிமாணங்கள் எனக்கு இன்னும் அட்டுப்படியாகவில்லை அல்லது எனக்கும் இன்னும் பிடிபடவில்லை என்று நான் சொல்வேன்.
அடுத்து, திரைப்படங்களில் ஆபாசம் தலை தூக்குகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே எழுகிறது. இப்போதெல்லாம் நீங்களும் பாய்ஸ் படத்தில் விரசமாக வசனம் எழுதினீர்கள் என்ற குற்றச்சாட்டு அப்போது எழுந்தது. உண்மையிலேயே திரைப்படங்களில் ஆபாசம் தலை தூக்குவதாக நினைக்கிறீர்களா?
நீங்கள் தமிழ் சமூகத்தை பற்றி கேட்ட கேள்வி அதே கேள்விக்கு உண்டான விட எதிர்ப்பும் உண்டு. இன்றைய சமுதாயம், இன்றைய திரைப்படங்கள் இன்றைய சமுதாயத்தை பிரதிபலிப்பதில்லை என்று நம்மை அதிலிருந்து விலக்கி கொண்டு பார்த்தால் அதில் இருக்கும் ஆபாசத்தின் காரணங்கள் சில தெரியும். திரைப்படங்களில் பல கோடி முதலீடு இருப்பதால், பல கோடி கணக்கில் முதலீடு இருப்பதால் அவர்கள் இப்படி செய்தால்தான் மக்கள் வந்து பார்க்கிறார்கள் என்ற ஒரு தவறான நம்பிக்கையின் மேலில் ஆபாசத்தை புகுத்துகிறார்கள். என்னுடைய பாய்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதீர்கள், கன்னத்தில் மொத்தமிட்டாலையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
நிச்சயமாக. அடுத்து, உங்கள் எழுத்தில் தமிழில் ஆங்கிலத்தை அதிகமாக கலந்து தனித்தமிழை சிதைத்தவர்களில் நீங்களும் ஒருவர் என்று தனித்தமிழ் ஆதரவாளர்கள் அவ்வப்போது குறை கூறுவதுண்டு. இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்?
இந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கிறது என்பதை நான் மனதில் கொண்டு என்னால் இயன்றவரை தமிழில் அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் சிதையாமல் இருக்கும்போது தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ் லினக்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்திற்கு இதுவரை 70,000 தமிழ் வார்த்தைகள் என்னால் அளிக்கப்பட்டு அது ஓபன் சோர்ஸ் என்கிற இயக்கத்தில் அது எல்லோருக்கும் உலகெங்கும் கிடைத்திருக்கிறது. அது இப்பொழுதும் பலர் பயன்படுத்துகிறார்கள். அந்த விதத்தில் தமிழுக்கு என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்றபடி ஒரு நல்ல காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். இவ்வாறு விமர்சித்தவர்களை நான் அதிகம் மதிப்பதில்லை.
பிரம்மசூத்திரம் முதல் குவாண்டம் பிசிக்ஸ் வரை, கம்ப்யூட்டர் முதல் கர்நாடக சங்கீதம் வரை என்று பல விஷயங்களை தெளிவாகவும் எளிதாகவும் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் எழுதவும் பேசவும் செய்கின்றீர்கள். எப்படி இப்படி பல விஷயங்களை உங்களால் தேடி பிடித்து ஆழமாக அதே நேரத்தில் இளமை ததும்பும் விதமாக எழுத முடிகிறது? எப்படி சாத்தியப்படுகிறது உங்களால்?
அதற்கு முக்கியமான காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலை என்று சொல்வேன். நான் வளர்ந்த சூழ்நிலை ஸ்ரீரங்கத்தில் தமிழ் சூழ்நிலை, தமிழ் பிரபந்தங்களும் தமிழ் ஆர்வமும் மிகவும் என்னை சூழ்ந்து வந்திருக்கின்றன. அது மட்டுமின்றி நான் பள்ளி பாடங்களில் தமிழ் எடுத்துக்கொண்டதும் தமிழ் இலக்கியத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் சிறுவயதிலேயே ஏற்பட்டதும் தமிழில் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு பரபரப்பும் அப்பொழுது இருந்தது. என் இளமையும் காரணம் அந்த சமயத்தில் அதன் என்னுடைய அறிவியல் சார்ந்த படிப்பும் அதுவும் ஒரு காரணம் என்று தான் சொல்வேன். அதனால் அறிவியலை எளிதாக தமிழில் ஒரு ஓரளவுக்கு புலமையும் திறமையும் ஏற்பட்டு அறிவியலும் தெரிந்திருந்ததால் அறிவியலை எளிதாக தமிழில் கொடுக்க முடியும் என்பதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அப்படி செய்தேன். இருந்தும் ஓரளவுக்கு மேல் அறிவியலை எளிமைப்படுத்தக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் என்னிடம் என்னுடைய எழுத்தில் நீங்கள் கவனிக்கலாம்.
அடுத்து, உங்களது சமீபத்திய எழுத்தில் ஆன்மீகத்தின் கவனம் அதிகமாகப்படுவதாக படுகிறது. ஆன்மீகத்தின் மீது நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வயது ஒரு காரணமா?
வயதும் ஒரு காரணம் தான். அதன் பின் மெல்ல 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 வாழ்க்கையின் சில முக்கியமான கேள்விகளுக்கு விடை பெறுவது போல் இருப்பதும் ஒரு காரணம்.
சரி, காந்தி என்ற திரைப்படத்தை ரிச்சர்ட் அட்டன்பரோ அவர்கள் எடுத்தார்கள். வெள்ளைக்காரன் இந்தியரை பற்றி எடுத்த ஒரு படம். ஆனால் பாரதி எனும் தமிழ் கவிஞன் பற்றி உங்கள் மீடியா ட்ரீம்ஸ் தயாரித்தது. இது போன்று காலத்தை கடந்து நிற்கும் தமிழ் தயாரிப்பதையும் தர திட்டம் உண்டா?
இடம் உண்டு. அதற்கான ஒரு ஆதரவு பாரதி அல்லது காந்தி போன்ற படங்களுக்கு கிடைத்தால் நிச்சயம் அதற்கான இடம் உண்டு. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் பாரதி போன்ற படம் எடுத்தால் அது மிகவும் நஷ்டப்படும். அந்த விதத்தில் ஒரு விதமான ஸ்டேட் சப்போர்ட் என்று சொல்கிறார்களே, அது மாநிலத்திலிருந்து பண உதவி கிடைத்தால் தான் இம்மாதிரியான படங்கள் சாத்தியமாகும் என்று நான் நம்புகிறேன்.
அடுத்து, தமிழ்நாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான கௌரவம் தந்திருக்க வேண்டும், கௌரவம் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றும், சாக்கத்திய அகாடமி போன்ற உயர் விருதுகள் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று உங்கள் படைப்புகளை நேசிப்போர் சொல்கின்றார்கள். இது குறித்து நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா, நினைத்ததுண்டா?
அது அம்மாதிரியான விருதுகளை நான் நாடி போகாததால் தான் இந்த விருதுகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதை அப்படி நாடி போக விரும்பவில்லை. நான் யாரையாவது நாடினால் என்னுடைய வாசகரை மட்டும் நாடத்தான் விரும்புகிறேன். என்னுடைய வாசகர்கள் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கிடைக்கும் விருது தான் எனக்கு முக்கியமாக பெறுகிறது.
சரி, எழுத்து துறையில் எதை சாதித்தோம் என்று பெருமைப்படுகின்றீர்கள் அல்லது எதை சாதிக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்றீர்கள்?
நான் இதுவரை எழுத துவங்கி ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆகின்றன. 40 ஆண்டுகளாக பலவிதமான, நீங்களே சொன்னபடி, நீங்களே இந்த பேட்டியில் கூறியபடி பலவிதமான எழுத்துக்கள் எழுதி வருகிறேன். நான் 1968 எழுதிய விளிம்பு, 68-70களில் எழுதிய விளிம்பு என்பதை போன வாரம் ஒரு ரசிகர் வந்து ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை தீவிரமாக விமர்சித்தார். இந்த விதத்தில் ஏறக்குறைய காலத்தால் அதிகம் பாதிக்கப்படாத கதைகள், இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் அதிகம் பாதிக்கப்படாத கதைகளும் இன்றும் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய கதைகளும் எழுதியதான் ஒரு பெரிய சாதனையாக நான் நம்புகிறேன்.
இன்னும் எதை எழுத வேண்டும் என்று ஆதங்கம் எதுவும் உண்டா?
ஏறக்குறைய எல்லாவற்றையும் எழுதிவிட்டேன் தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது போல் கொஞ்சம் ஆன்மீக விஷயங்களை அதிகமாகவும், அதை விட அறிவியல் விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கதைகள் நிறைய எழுதிவிட்டேன். கதைகள் இதுவரை 250-280 சிறுகதைகள், 50 நாவல்கள் நான் எழுதிவிட்டேன். இப்போ எந்த கதையை எழுத போனாலும் அதை இதற்கு முன் எழுதிவிட்டோமே என்கிற ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. அதனால் எழுதிய கதைகளை மறுபடியும் எழுதாமல் புதிய கதைகளை எழுதுவதற்கு புதிய இலக்கியங்களை படிக்க விரும்புகிறேன். படித்து அவ்வகையான இலக்கியங்கள் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறேன். அந்த வகையில் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன், விஞ்ஞான கதைகள் எழுத விரும்புகிறேன்.
மிக்க நன்றி. இவ்வளவு நேரமும் செலவிட்டு எங்களோடு உரையாடினீர்கள். மிக்க நன்றி.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.